نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون صدق الله العظيم. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுடைய முழு மனித சமுதாயத்தினுடைய இருலக வாழ்க்கையின் வெற்றியை, எல்லாவிதமான நலவுகளை, இன்பங்களை, சந்தோஷங்களை எல்லாம் அவனுடைய ஏவல்கள் விளக்கல்களின்படி வாழ்வதிலே வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய ஏவல்கள், அவனுடைய விளக்கல்கள், வாஜிபானவைகள், ஹராமானவைகள், இவைகளை பேணி ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் வெற்றியை அவர் நிச்சயமாக அடைவார். குர்ஆனின் பல இடங்களில் இந்த வாழ்க்கையை தக்வாவுடைய வாழ்க்கை என்று அறிமுகப்படுத்தியிருக்கிறான். நாங்கள் எல்லோரும் தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுடைய எல்லா விடயங்களிலும் எல்லா ஈடுபாடுகளிலும் வெற்றியை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த தக்வாவின் வாழ்வை நசீபாக்கியருவானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிறப்பான ஒரு மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். முழு உலகத்திற்கும் நேரான வழியை காட்டுவதற்காக வேண்டி உலகத்திற்கு வந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த, அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி மிக பிரதானமான ஒரு தியாகம், ஹிஜ்ரத்துடைய தியாகத்தையும் செய்து முடித்த ஒரு சிறப்பான ஒரு மாதத்தில் இருக்கிறோம். உலகமெல்லாம் இந்த அன்பான நபி அவர்களுடைய வாழ்க்கைகளையும் வழிமுறைகளையும், அன்னாருடைய உலக வருகையின் நோக்கங்களையும் பேசப்படக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அன்னார் குணங்களில் மிக சிறந்த குணத்தில் இருக்கிறார்கள், உயர்ந்த குணத்தில் இருக்கிறார்கள் என்று அறிமுகப்படுத்துகின்றார். நபி அவர்கள் தன்னை பற்றி சொல்லும் பொழுதும் இன்னமா பொய்ஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லா, உயர்ந்த குணங்களை மக்களிடம் எதெல்லாம் சிறப்பான குணங்கள், நல்ல குணங்கள் என்று கருதப்படுகின்றனவோ அந்த சிறப்பான குணங்களை எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக வேண்டியே நான் உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாகவும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்னாருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் குணம் எவ்வாறு சிறந்ததாக இருந்தது,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேச்சையும் அவர்களுடைய பார்வையையும் அவர்களுடைய கேள்வியையும் அவர்களுடைய சகல செயல்பாடுகளையும் மிக சிறந்த குணமாக, சிறந்த தன்மையுள்ளதாக, நட்பண்புள்ளவைகளாக ஆக்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பணிவில் அன்னாரை பார்க்கும் பொழுது வரலாறு எழுதப்படுகிறது, கழுதையில் பயணம் செய்வார்கள், தான இயற்கபுல் ஹைமார் ஒயம்சி கழுதையில் பயணம் செய்வார்கள். சர்வசாதாரணமாக நடந்து செல்லும் பழக்கமும் நபியவரிடத்தில் இருந்திருக்கிறது. தன்னுடைய செருப்பு அவர்கள் தானே தைத்துக் கொள்வார்கள். நிலத்திலே அமர்ந்து சாப்பிடுவார்கள். சொல்வார்கள், என்னை அளவுக்கு அதிகமாக நீங்கள் என்னை புகழாதீர்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து அல்லாஹ் என்றொரு நிலைக்கு அவர்களை ஆக்கியது போன்று என்னை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். ஃபைன்னமான அப்துல்லாஹி வரசூலு, நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, ஒரு அடியான். என்னை நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியான் என்றும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்றும் நீங்கள் என்னை அறிமுகப்படுத்துங்கள், நீங்கள் சொல்லுங்கள் என்று தன்னுடைய பணிவை சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய குணங்களில் மிக பிரதானமான குணங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், மன்னிப்பது, நீதியாக நியாயமாக மக்களோடு நடந்து கொள்வது, உலகில் அமைதியும் சமாதானமும் நிலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைத்தது. இவைகளை நாங்கள் மிக பிரதானமான குணங்களாக பார்க்க முடிகிறது. குர்ஆன் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் என்ற இந்த வசனத்தை இறக்கியது. இந்த வசனம் இறங்கும் பொழுது உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் நபி அவர்களுடைய சபையில் அமர்ந்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வசனம் வந்தது. அந்த மனிதர் நபி அவர்களை கேட்டார்கள், நீங்கள் சற்று முன் என்னை முன்னால் வைத்துக் கொண்டு யாருடன் கழித்தீர்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சென்றார். அவர் எங்களுக்கு என்ன கொண்டு வந்தார் என்று கேட்டபொழுது இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். அந்த சஹாபி சொல்கிறார்கள், நான் அதுவரைக்கும் இஸ்லாம் என்னுடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்கவில்லை, இந்த வசனம் இறங்கிய மாத்திரம் உடனடியாக என்னுடைய உள்ளத்தில் இஸ்லாம் மிக ஆழமாக பதிந்தது. இஸ்லாம் இதுவா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். அன்னாருடைய இஸ்லாத்துக்கு வருவதற்கு மிக காரணமாக அமைந்தது இந்த வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? குணங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம், அவருடைய பண்பு, அவருடைய தன்மைகளில் மிக பிரதானமான சில குணங்களை இந்த குர்ஆன் சொல்லித் தருகிறது, இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை யார் தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவார்களோ, எந்த காலத்திலும் வாழக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை செயல் ரீதியாக பார்த்துக் கொள்வார்கள். இஸ்லாம் என்றால் இதுதான் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இஸ்லாம் என்பது வெறும் பேச்சால் அல்லது எழுத்தினால் மாத்திரம் உலகத்திற்கு காண்பிக்கப்படக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த வசனம் வந்த உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் இவ்வளவு புனிதமான குணங்களை ஏவுகிறதா? இதுதான் இஸ்லாமா என்று ஆச்சரியப்பட்டார். இந்த வசனத்தில் அல்லாஹ் மூன்று விடயங்களை கட்டளையிடுகிறான், ஏவுகிறான், எடுத்து நடக்கும்படியாக, கடைபிடிக்கும்படியாக. மூன்று விடயங்களை தவிர்த்து கொள்ளும்படி கட்டளையிடுகின்றான். அதில் முதலாவது இன்னல்லாஹ யஅமுரு பில் அதில், நீதத்தை அல்லாஹ் ஏவுகின்றான், நீதமாக நடக்க வேண்டும், நியாயமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடன் மாத்திரமல்ல, ஒரு முஸ்லீம் தன்னுடைய மனைவியுடன், தன்னுடைய தாய் தந்தையருடன், தன்னுடைய பிள்ளைகளுடன், மனிதர்களுடன், மிருகங்களுடன் தன்னுடைய வாழ்க்கையில் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். நுஅமான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு ஒரு அடிமையை சன்மானமாக கொடையாக கொடுத்திருக்கிறேன், அதுக்கு உங்களை சாட்சியாக வைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஒரு மகனுக்கு ஒரு சன்மானம் கொடுத்துட்டு, கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு உங்களை சாட்சியாக வைக்க வந்திருக்கிறேன் என்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அகுல்ல வலதிக்கு நஹல்தஹு பிமிஸ்லிஹாதா, இந்த மகனுக்கு கொடுத்தது போல உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, இனி லா ஷதலா ஜூ. சொன்னாங்க, இந்த அநியாயமான வேலைக்கு நான் சாட்சியாக வரமாட்டேன். இது ஒரு அநியாயம் என்றார்கள். நீதியை பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே நிலைநாட்டினார்கள், நீதியை கடைபிடிக்கும்படி சொன்னார்கள். சஹாபாக்கள் ஹிஜ்ரி 6 உம்ராவுக்காக வேண்டி வந்தார்கள். உம்ரா செய்ததற்காக வேண்டி வந்த சஹாபாக்கள், அந்த மக்கத்தில் இருந்த காஃபிர்கள் உம்ரா செய்ய விடல, சொன்னாங்க திரும்பி போங்க, உம்ரா செய்ய விட மாட்டோம். மிகவும் ஆத்திரம், கோபம், அடக்க முடியாது. என்றாலும் நபி அவர்கள் சொல்லிட்டாங்களே, திரும்பி போறாங்க. போற வழியில குஃபார்களுடைய ஒரு கூட்டம் உம்ராவுக்காக வேண்டி வருகிறார்கள். இந்த காட்சியை பார்த்த சஹாபாக்கள், எங்களுக்கு இல்லாத உம்ரா இவர்களுக்கா, எங்களே இந்த குறைஷி காஃபிர்கள் உம்ரா செய்ய விட இல்லை, இவங்களை நாங்க விடமாட்டோம், இவங்களுக்கு நாங்க அடிச்சு இவங்களை திரத்துவோம், இவங்களை நாங்க உம்ராவுக்கு போவிடக்கூடாது என்று அவர்கள் சிலர் பேசிக்கொண்டார்கள். எங்களுடைய பார்வையில் இது நியாயமாக விளங்கலாம், எங்களுக்கு உம்ராவுக்கு போக விடல, ஆனால் நாங்கள் இவங்களை விட மாட்டோம், பலிக்கு பலி. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முஸ்லீம்களுக்கு இஸ்லாமிய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தான். உடனே ஆயத்து வருகிறது, வலா யஜ்ரிமன்னகும் ஷனானு கௌமின் அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராம் அன் தஸ்தது. உங்களே ஒரு கூட்டம் உம்ராவுக்கு போக விடாம தடை செஞ்சாங்க, இங்கிறதுக்காக வேண்டி வேறொரு கூட்டத்துக்கிட்ட நீங்க பழி வாங்காதீங்க, அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கிறாதீங்க, அதிலு நீங்க நீதமா நடங்க. யாரோ செஞ்ச குற்றத்துக்காக வேண்டி வேற யார்கிட்ட பழி வாங்காதீங்க. இது நீதி இல்லை, இது நியாயம் இல்லை. உங்களோட வாழ்க்கைய நீதியை காட்டுங்க. யாருடன்? முஸ்லீம்களுடன் அல்ல, இது குஃபார்களுடன், மாற்று மதத்தவர்களுடன். முஸ்லீம்கள் அநியாயம் செய்யப்பட்ட பொழுது கூட அந்த நேரத்தில் அல்லாஹ் கட்டுப்படுத்தான், நீங்க அநியாயம் செய்யாதீங்க, நீங்க உங்களோட வாழ்க்கைய நீதியை காட்டு, நியாயத்தை நீங்க வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். எனவே முதலாவது அல்லாஹ் சொல்கிறது நீதி, நியாயம். சமுதாயத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு முஸ்லீமும் நீதியை தன்னுடைய வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும், மக்களோடு நீதியான ஒரு வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் அவள் வாழ்ந்தும் காட்ட வேண்டும் என்று குர்ஆன் என்னை ஏவுகிறது. இரண்டாவது வலிஹ்சான், நீதி வாழ்க்கையில். இரண்டாவது உபகாரம், ஒரு முஸ்லீம் என்றால் அவனது பரோ உபகாரியா இருக்க வேண்டும், உபகாரம் செய்யக்கூடிய ஒரு பண்பு இது முஸ்லிமுடைய பிரதானமான பண்பு. மன்னிப்பது, மற்றவர்களுடைய குறைகளை மறைப்பது, சிரமத்தில் கஷ்டத்தில் விழுபவர்களுக்கு உதவுவது, உபகாரம் செய்வது என்பது இது இஸ்லாத்தில் மிக பிரதானமான அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் இரண்டாவது ஏவுறது எஹ்சான், உபகாரம் செய்யுங்க. யாருக்கு? மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் எல்லா படைப்பினங்களுக்கும் உபகாரம் செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு முஸ்லீம்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த குர்ஆன் நமக்கு ஏவுகிறது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபகாரத்தை பல விதத்தில் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். மன்னிப்பதன் மூலமும் பணத்தால் உதவுவதன் மூலமும் உபகாரத்தை காட்டியிருக்கிறார்கள். சொன்னார்கள் உபகாரம் செய்யுங்க, மக்களுடைய கஷ்டத்துக்காகவே நீங்க உதவி செய்யுங்க. இந்த வசனம் வந்த பொழுது, குர்ஆனுடைய ஒரு வசனம் வந்த பொழுது சில சஹாபாக்கள் பேசிக்கொண்டாங்களாம், நாங்க எங்கட குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க யாரும் இஸ்லாத்துக்கு வர இல்லை, இன்னும் அவங்க இஸ்லாத்துக்கு வரவேணும் என்கிறதுக்காக, என்னோட ரெண்டு உலகத்திலையும் அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்கிறதுக்காக வேண்டிய ஒரு நல்ல நியத்தை நாங்க செலவழிக்கிறது நிப்பாட்டுவோம். குடும்பம் தான், எங்க சகோதரர்கள் உறவினர்கள், நாங்க செலவழிக்கப்படாது, நாங்க செலவழிக்கிறது நிப்பாட்டுவோம். ஏன்? ஒரு நல்ல யோசனையோடு அவங்க நிர்பந்தத்துக்குள்ளாகி இஸ்லாத்துக்கு வரவேணும் எங்கிறதுக்காகவே என்று பேசிக்கொண்ட பொழுது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உடனே இந்த வசனத்தை இறக்கி வைத்தான், நேர்வழி காட்டுறது கொடுக்கிறது இதுக்கு நிர்பந்திக்கிறது உங்கட கையில இல்ல. அசியும் நீங்க செலவு செய்யறது, உபகாரம் செய்யறது, இதனுடைய நலனை பலனை நீங்கள் தான் பெறுவீர்கள். மக்களை நிர்பந்திப்பதற்காகவே நீங்கள் உபகாரம் செய்வதை நிறுத்த வேண்டாம் என்ற கருத்தில் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். நீங்கள் உபகாரம் செய்ய, உபகாரம் செய்வதை நிறுத்தாதீர்கள். அன்பானவர்களே, இஸ்லாம் மற்றவர்களுடைய கஷ்டம், மற்றவர்களுடைய கவலை, மற்றவர்களுடைய பிரச்சனைகளை கவனம் செலுத்துமாறு எங்களுக்கு வழிகாட்டுகிறார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழும் பொழுது ஆரம்ப காலத்திலேயே நுபுவத் கிடைப்பதற்கு முன்னாலேயே அவர்களை பற்றி மக்கள் பேசிக்கொண்ட வார்த்தை என்ன, அவர்களுடைய கெட்டிக்காரத்தனத்தையோ அல்லது அவர்களுடைய அதிசயங்களையோ அன்னாரால காட்டப்படக்கூடிய கராமத்துகளையோ அல்ல, மக்கள் எதை பேசினார்கள்? சொன்னார்கள் இன்னக்கல் அஸ்ஸிலுர் ரஹீம், நீங்க உறவினர்களோடு சேர்ந்து வாழ்றீங்க, இதை ஏவுகிறீர்கள், உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள், மற்றவர்களுடைய கஷ்டத்தை சுமக்கிறீர்கள், தக்ஸீபில் மஅதூம், உழைக்க தெரியாதவர்களுக்கு நீங்க உழைத்து உதவி செய்கிறீர்கள், வெள்ளத்தினால், பூகம்பத்தினால் அல்லது வேறு ஏதாவது காரணங்களால் மக்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது அவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு முன்வருகிறீர்கள். இதுதான் உங்களுடைய சிந்தனையாக இருக்கிறது, மக்களுக்கு உதவுவது, சிரமத்தை பொறுப்பெடுப்பது, ஏழைகளை பார்ப்பது, கடனாளிகளை கவனிப்பது. யாரு? முஸ்லீம்களை மாத்திரமல்ல, நபி அவர்கள் ஆரம்ப காலத்தில் யார் முஸ்லீம்கள் இருந்தார்கள், நபி அவர்கள் மனிதர்கள் என்று பார்த்தார்கள். அன்பானவர்களே, ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி, நீங்க இப்படியான குணமுள்ளவர்கள், பண்புள்ளவர்கள், அல்லாஹ் உங்களை பாழாக்க மாட்டான், ஒரு போதும் வீணாக்க மாட்டான். பண்புகளை வைத்து நபி அவர்களை புகழ்ந்தார்கள், அவருடைய குணங்களை வைத்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியும் இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களை ஊரில் இருந்து மக்கள் திரட்ட முயற்சித்த பொழுது அவர்களும் இந்த மக்காவை விட்டு போட்டு நான் போறேன் என்று நினைச்ச நேரத்தில் இப்னு தஹ்னா என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்று மதத்தவர் அங்கு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார், உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் மக்கால வெளியே போக கூடாது. ஏன் போக கூடாது? நான் இங்கே இருக்கிறாரு, எனக்கு மக்கள் தொந்தரவு செய்யறாங்க. சொன்னாங்க, இல்ல நான் உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன். ஏன்? உங்களுடைய குணம் நல்ல. என்ன குணம்? எந்த குணத்தை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபியா அவங்களிடத்தில் இருக்கிறதாக சொன்னாங்களோ அதே குணங்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் இருப்பதாக இந்த ஒரு மாற்று மதத்தவர் சொல்லி காட்டுகிறார். உங்களுடைய பண்பு, அன்பானவர்களே, உலகிற்கு இஸ்லாம் அறிமுகமானது மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாம் தெரிய வந்தது பேச்சால் அல்ல, எழுத்தால் அல்ல, நடத்தையால், செயல்களால், பண்புகளால். இன்று இஸ்லாத்தை பற்றி உலகத்தில் எத்தனை பேர் இதை கேவலப்படுத்த வேண்டும், இஸ்லாத்தை கொச்சப்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு எழுத்துகளிலும் மீடியாக்களிலும் முயற்சி செய்தாலும் அதை இல்லாமலாக்குவதற்குரிய ஒரே ஒரு வழி, முஸ்லீம்கள் நபி அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுவும் அன்னாரிடம் இருந்த பிரதானமான இந்த குணங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள், மக்காவிலே இருந்து விரட்டப்பட்டார்கள், பிறந்த ஊரை விட்டு வெளியே சென்றார்கள். 8 வருடத்துக்கு பின்னால் அந்த மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி வருகிறார்கள். எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்! பழி வாங்க வேண்டும் என்ற ஆசை எத்தனை பேருக்கு இருந்திருக்கும்! எங்கட ஊட்டை பறிச்சு கொண்டவங்க, எங்கட கடைகளை பறிச்சவங்க, எங்கட சொத்து செல்வங்களை அபகரிச்சவங்க, எங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க, அநியாயம் செஞ்சவங்க, இவங்களை விடக்கூடாது. இப்ப எங்கட கையில் அதிகாரம் வரப்போகிறது, அதிகாரம் எங்களை கையிலே வரப்போகிறது, இப்ப நாங்க யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு எத்தனை பேருக்கு மனசுல இருந்திருக்கும்! நாங்க யோசிப்போம் தானே, அதிகாரம் கையில வலிச்சு வந்ததுக்கு பின்னால நாங்க பழி வாங்கலாம் என்ற சிந்தனை மனிதர்களிடத்திலே வருவது ஒரு சகஜம். இந்த அடிப்படையில் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே நுழையும் பொழுது வெற்றிக்காக அவர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்தார். சொன்னார், சத்தமிட்டு சந்தோஷத்தினால் மக்களை பார்த்து சொன்னார், இன்று முஸ்லீம்கள் யார் என்று விளங்கிக் கொள்ளும் நாள். இன்றைய தினம் அல்லாஹ் இந்த குறைஷிகளை கேவலப்படுத்துவான். இன்றைய தினம் இங்குள்ள பெண்கள் எங்களுக்கு அடிமைகளாக போகிறார்கள். இன்றைய தினம் போரின் தினம், இது மாதிரி ஒரு போர், ஒரு யுத்தம் பார்த்திருக்க மாட்டாங்க வாழ்க்கையில், அப்படி ஒரு யுத்தம் செய்யக்கூடிய ஒரு தினம் என்று ஒரு ஆவேசத்தோடு அந்த சஹாபி சத்தமிட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே போய் இந்த செய்தியை சொல்ல நபி அவங்க மறு அறிவித்தல் பண்ணார்கள். அந்த அறிவித்தலிலே என்ன சொன்னார்கள் மக்களுக்கு? இன்று இந்த நாடு எங்களுடைய கையிலே கிடைக்கப் போகிறது, வெற்றி கிடைக்கப் போகிறது. சொன்னார்கள், அல் யௌம், இன்றைய தினம் உயிர்கள் பாதுகாக்கப்படும் தினம், இன்றைய தினம் குறைசி காபிர்கள் கண்ணியப்படுத்தும் தினம், இன்றைய தினம் உறவினர்களை உறவுகளை பாதுகாக்கும் தினம் என்று நபி அவர்கள் அறிவிப்பு செய்யும்படி கட்டளையிட்டார்கள். அன்பானவர்களே, பழி வாங்குவதற்கு உள்ள நாள் இது இல்லை. இஸ்லாம் சொல்கிறது, யாருடைய கையில் அதிகாரம் வருகிறதோ, அதிகாரம் வந்ததுக்கு பிறகு எதையும் செய்யலாம் என்ற ஒரு தைரியம் கையில் வந்ததுக்கு பிறகும் இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் காட்டுங்கள் உபகாரத்தை. இது கண்ணியப்படுத்தும் தினம், ஒற்றுமையின் தினம், மக்களுடைய உயிர்களை பாதுகாக்கும் தினம் என்ற சத்தத்தை மக்களுக்கு அறிவிக்கும்படி நபியார்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, இதுதான் இஸ்லாம். நீலத்தை ஏவுகிறது, உபகாரத்தை ஏவுகிறது. மூன்றாவது இதில் குர்பா, உறவினர்களுக்கு பணத்தால் உதவி செய்யுங்கள் என்று குர்ஆன் ஏவுகிறது. இந்த மூன்றையும் கட்டளையிட்டுவிட்டு மூன்று விடயங்களை தடை செய்கிறது. அருவருக்கத்தக்க கெட்ட செயல்களை இஸ்லாம் தடை செய்கிறது, பாவகரமான செயல்களை தடை செய்கிறது. குறிப்பாக வல் பகை, அநியாயம் செய்வதை இஸ்லாம் தடை செய்கிறது என்று மூன்று விடயங்களை தடை செய்து இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தார். அன்பானவர்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் வந்த உடனே இதுதான் இஸ்லாம் என்று அந்த மனிதர் விளங்கி உடனடியாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார். எனவே நபி அவர்கள் பிறந்த மாதம் என்கிறோம், அன்னாரை பின்பற்ற வேண்டும் என்கிறோம். பிரதானமாக நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்களில் இந்த ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் தான் மிகவும் பிரதானமான அம்சமாக இருக்கிறது. நபி அவர்கள் முஸ்லீம்களை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னார்கள், முஸ்லீம் என்றால் யார்? நாங்க சொல்லுவோம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னா முஸ்லீம். உண்மையிலே அவர் முஸ்லீம் ஆகிறார். இஸ்லாம் ஆகிறதுக்கு சொல்லத்தான் வேணும். ஆனா நபி அவங்க என்ன சொல்றாங்க, முஸ்லீம் என்றால் நீங்கள் எப்படி விளங்க வேண்டும்? அவருடைய செயலாலோ அவருடைய பேச்சுகளாலோ மற்றவர்களுக்கு எந்த தொல்லையும் வரமாட்டாது, அவர்தான் முஸ்லீம். மூமின் என்றால் யார் சொன்னாங்க? மூமின் என்றால் யார்? எந்த மனிதனுடைய செயலால் மற்றவர்களுக்கு தொல்லை இல்லையோ அவன் தான் மூமின் என்று உலகத்திற்கு நபி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இஸ்லாம் எப்பொழுதும் நீதத்தையும் உபகாரத்தையும் இதே போன்று சண்டை சச்சரவுகள் இன்றி யுத்தமின்றி ஒரு சமாதானமான முறையில் வாழ்வதையும் இஸ்லாம் மிகவும் விரும்புகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் மக்காவிலே இருக்கும் பொழுது கூட அந்த குஃபார்களோடு நல்ல விடயங்களில் ஒப்பந்தம் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, மக்களே நல்ல காரியங்களுக்கு ஒத்துழையுங்கள், பாவமான அநியாயமான செயல்களுக்கு நீங்கள் ஒத்துழைக்க கூடாது. இது முஸ்லிமுடைய ஒரு சின்னம். ஒரு முஸ்லிம் எனும் பொழுது அவர் அநியாயத்துக்கு ஒத்துழைக்க மாட்டார். தாவனுவல் விரிவ தகுவா, நன்மையான காரியங்கள் மனிதர்களுக்கு மிருகங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விடயங்களுக்கு நீங்கள் ஒத்துழையுங்கள், பாவகரமான விஷயங்களுக்கு ஒத்துழைக்காதீர்கள். அன்பானவர்களே, நபி அவங்க மக்கால இருக்கிற நேரத்திலேயே குஃபார்களோடு மாற்று மதத்தவர்களோடு இந்த நன்மையான காரியங்களில் தானும் சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவியாக இருந்து ஒத்துழைத்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு சென்ற பிறகு மதீனாவில் வைத்து அங்கே வாழ்ந்த யகூதிகளோடு 10-12 விடயங்களை உள்ளடக்கி மக்களோடு ஒத்துழைத்து அநியாயத்தை இல்லாமலாக்க வேண்டும், நியாயமான வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும், மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும், இந்த நாட்டிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்ற பல தலைப்புகளை எழுதி கைச்சாத்திட்டு அந்த மதீனாவிலே வாழ்ந்த யூதர்களோடு நபியவர்களோடு நபியவர்கள் அந்த யூத மக்களோடு அவர்களோடு தோளோடு தோல் சேர்ந்து அந்த நாட்டிலே அமைதியான நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைப்பதற்காக வேண்டி அவர்கள் ஒத்துழைத்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 6 ஹுதைபியாவுக்கு வந்த பொழுது அந்த சந்தர்ப்பத்திலும் குறைஷி காஃபிர்கள் யுத்தத்துக்கு தயாரான பொழுது நபியாக சொன்னாங்க, இந்த மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறது? யுத்தம் 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 என்று யுத்தம் செய்யறதுக்கே தயாராகிறார்களே, நான் யுத்தத்துக்கு வர இல்லையே. சொன்னாங்க, இன்று சண்டை சச்சரவு இல்லாம பிரச்சனைகள் இல்லாம யாருடைய உயிரையும் பாதுகாக்கக்கூடிய விதத்தில் சொத்து செல்வங்களை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் மான மரியாதைகளை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் என்ன ஒப்பந்தம் இந்த குஃபார்கள் இந்த குறைசி காஃபிர்கள் என்னோடு செய்து கொண்டாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நபியவர்கள் மக்கத்து காஃபிர்களுக்கு செய்தி அனுப்பினார்கள். சொன்னார்கள்,
சண்டை இல்ல. நாங்கள் உயிர்களை பாதுகாக்கணும், எங்களுடைய மானம் மரியாதை கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய செல்வங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை முன்னால் வைத்து நபியார்கள், நான் அமைதியான வாழ்க்கையை விரும்பக்கூடியவன், இதற்கு நான் உங்களுடனும் ஒத்துப்போகக்கூடியவன் என்பதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் வியாபாரத்திலும் தொழிலிலும் குடும்ப வாழ்க்கையிலும் மாற்று மதத்தவர்களோடு வாழக்கூடிய அந்த சகவாழ்விலும் தான் இருக்கக்கூடிய இடங்களிலும் இந்த பிரதானமான இந்த அம்சங்களை கடைபிடித்து இதுதான் இஸ்லாம் என்பதை நாங்கள் காட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும். என அன்பானவர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நபி அவர்களுடைய ஒரு வாழ்க்கையாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைத்து இஸ்லாம் என்றால் இதுதான் என்று உலகத்திற்கு நாங்கள் காண்பிக்க வேண்டும். தேர்தல் வருகிறது, எனவே தேர்தல் என்பது ஒவ்வொருவருடைய அபிப்பிராயத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அவரவர்களுடைய அபிப்பிராயங்களை அவர்கள் முன்வைப்பார்கள். நாங்கள் இந்த நாட்டில் நாட்டுடைய பிரஜைகள் என்ற வகையில், இந்த நாட்டு மக்கள் என்ற வகையில், அன்பானவர்களே, நாங்களும் மாற்று மதத்தவர்களுக்கும் எப்படி இந்த நாட்டை உரிமை இருக்கின்றனவோ, நாட்டு மக்கள் என்று சொல்கிறார்களோ, நாங்களும் நாட்டு மக்கள். எனவே எங்களுடைய அபிப்பிராயங்களையும் யார் தெரிவிக்கப் போகிறார்களோ அவர் இந்த அமானிதத்தை முறையாக சென்று அந்த அமானிதத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நாங்கள் அல்லாவிடத்திலே ஒப்படைத்து அல்லாவிடத்தை துஆ செய்து, யா அல்லாஹ், என்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்து விட்டேன், எனவே நீ நாட்டில் அமைதியான நிம்மதியான சந்தோஷமான எல்லா மக்களுக்கும், முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல மனிதர்கள் எல்லோரும் நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்பை எங்களுடைய நாட்டில் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு துஆவை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிக்கொள்ள வேண்டும். அநியாயத்துக்கோ அல்லது மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்கோ அல்லது நாங்கள் பிரச்சனைகள் உண்டாக்குவதற்கோ நாங்கள் முஸ்லீம்கள் யாரும் இதுக்கு காரணம் ஆகிக்கொள்ள கூடாது. நல்ல பண்போடு பண்பாடுகளோடு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நடந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நிம்மதியான சந்தோஷமான அமைதியான ஒரு வாழ்க்கையை தந்தல்வாயாக. உயிரையும் மான மரியாதைகளையும் எங்களுடைய செல்வங்களையும் பாதுகாப்போடு நல்ல முறையிலே அமைதியோடு வாழ்வதற்கு நீ வழிவகுப்பாக.